ஓம் சிவாய நம. சைவம் தா தார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 8. வழங்குபவர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அமுதம் ஆவானும் கண்ணடைந்தார் தம்பிரானாவானும் கரலே கம்பமா கரிவுரித்தாவானி கரைக்கண்டன் தம்புலாம் பொழி பிரமபுரத்து உறையும் வானவரே பிறந்திரினும் தன்னடியார்க்கு எங்கே என்று அருள் புரியும் என்ன கருத்து? எங்க பிறந்தாலும் சரிதான், எதா பிறந்தாலும் சரிதான், என்ன உருவத்தில் பிறந்தாலும் சரிதான், என்ன ஜாதியில பிறந்தாலும் சரிதான், என்ன மிருகமா பிறந்தாலும் சரிதான், அங்கே சிவன் வந்து உனக்கு அருள் செய்வான் என்பது பொருள். எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எழுதேறி கொங்கேயும் மலச்சோலை குளிர் பிரமபுரத்தோலையும் தங்கே சங்கரந்தன் தன்மைகளே இளையது வெஞ்சிலையாக எந்திரியான் ஒரு குரல் அலை புலத்தூர் பிராமுரத்து அருமணி அடிபணிந்தார் நிலையுடைய பெருஞ்செல்வம் உள்ளகி பெறலாமே என்று 10 பாட்டு அதிகம் என்று சொன்னால் 10 பாட்டு 11 பாட்டு திருஞான சம்பந்தத்தில் 11 பாட்டு தவறாமல் இருக்கும். சிலபதிகங்கள்ல 12 இருக்கும். நாவுக்கரசர்ல 10 தான் இருக்கும். சிலதுல 11 இருக்கும். ஒரு பதிகத்துல பாத்தீங்கன்னா 30 பாட்டு இருக்கு. ஒரு பதிகத்துல பாத்தீங்கன்னா 20 பாட்டு கூட இருக்கு. அவருக்கு அப்படி இருக்கிற தவறு என்று எண்ணி விடலாமோ? கிடையாது. கூட கிடைச்சா சந்தோஷம் தானே இல்லையா? குறைச்சலா கிடைச்சாதான் சந்தோஷம் வருத்தம் இல்லையா? கூட கிடைக்கணும் சந்தோஷம் தானே இல்லையா? பஸ்ல டவுன் பஸ்ஸா இருந்தா 5 பைசா 10 பைசா 4 ரூபா வரைக்கும் கிடைக்கல. வெளியூர் போற பஸ்ஸா இருந்தா விரைவு பரிசா இருந்தாக்கா 5 ரூபா 4 ரூபா 3 ரூபா கூட கிடைக்க மாட்டேங்குது. இல்ல சில்லு இல்லையா? என்ன சொல்ற? என்ன கொடுத்து வாங்கிட்டு போய்? ரொம்ப நல்லா கணக்கு நல்லா போட தெரிஞ்சிருக்காங்க. 3 ரூபா 4 ரூபா கூட குறைச்சு கொடுத்துருங்க. அவர் பெரியவர் என்ன பண்ணினார்? நான் சைதாபேட்டையில ஏறினேன். அவர் வயசானவர், கை பையில இந்த என்னென்னமோ சாமான்லாம் வாங்கிட்டு வந்து ஏறின. ஐயா உட்காந்துக்கு சொல்லிட்டு உட்காரச்சு உட்கார்ந்த உடனே என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணார்? இந்த பைய பிரிச்சு ஒரு கணக்கு எழுதினார். கணக்கு எழுதிட்டு வெண்டைக்காய் 4 ரூபா, கொத்தமல்லி 1 ரூபா அப்படின்னு எழுதிட்டு வந்து அதுக்கண்டாண்ட ஒண்ணு எழுதினார். சொல்லலாமா வேண்டாமான்னு இருக்கு எனக்கு. இப்போ கண்டக்டர்னு போட்டு அந்தாண்ட வேற ஒரு சொல்ல சொல்லி போட்டார். அதை நான் சொல்ல மாட்டேன். அந்த சொல்ல தெளிவா அவர் சொன்ன எழுதுனதான் சொல்லக்கூடாது பப்ளிக்ல. கண்டக்டர்னு போட்டு அந்தாண்ட என்னமோ ஒண்ணு எழுதிட்டார். தகாத சொல்லு எழுதிட்டார். எழுதிட்டு 10 பைசா போட்டார். ஆக 10 பைசா அதுக்கு கிடைக்கலன்னு அவர் வருத்தப்படுத்தானே செய்யறாரு இல்லையா? இப்ப நமக்கு 10 பாட்டுக்கு 30 பாட்டு இருக்கு சந்தோஷம் தானே நமக்கு இல்லையா? அப்படி இருக்கு. ஆக இந்த திருப்பதியத்துல கடைசி பாட்டு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுகிறார் சுவாமி. விஞ்ஞான சம்பந்தனுடைய கடைசி பாட்டு அவர் பதிகத்தை பாடினால் என்ன பலன் கிடைக்கும் என்று எழுதிப்பார் என்று நான் சொன்னேன் அல்லவா? அவனை சொல்லி பார்ப்போம். இன்பங்கள் தருவானே தத்துவனே கண்ணடைந்த மது திரமபுரத்தூரையும் காவலனே உன்னடைந்த சம்பந்தம் ஒளிபத்தும் இவை வந்தார் பொன்னடைந்தார் போகங்கள் வரடைந்தார் சம்பந்தனுடைய தமிழை படித்தவர்களுக்கு பொன் கிடைக்கும். சரி, பொன்னடைந்தார் போட்டார். போகங்கள் பல அடைந்தார் போடுறது. போகம் என்பது அனுபவித்தல். இன்னைக்கு நாம போகம் சொன்னா வேற யாரே ஒண்ணுக்கு மாத்திரம் தான் நாம பொருள் பண்றோம். இல்ல, கிடையாது. நல்ல வயிறார சாப்பிடுறதும் போகம் தான், உடம்புக்கு நல்ல ஆடையை உடுத்துறதும் போகம் தான், நல்ல வீட்டுல குடியிருக்கிறதும் போகம் தான். அது அனுபவித்தல் என்ற பொருள். பொன்னடைந்தார் போகங்கள் வர. சில பேருக்கு நல்ல பெரிய வீட்டுல இருப்பான், அவருக்கு இருக்கிறதுக்கு முடியாது. அவன் வீட்டுல சாப்பாடு இருக்கும், அரிசி சாப்பாடு சாப்பிட விடுவான். அப்படியே சாப்பிட்டாலும் இவ்வளவு சோறு தான் தீங்கன்னு வச்சுப்படுவான். இவன் என்ன பண்ணுவான், என்னது பிரயோஜனம்? அவ்வளவு சொத்து கிடைச்சி என்ன பிரயோஜனம் இல்லையா? எனக்கு தெரியும் ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு 7 ரைஸ் மில். சாரட்டு ஆனா 6-ல் இருந்து 8 வரலையும் ஒரு ரைஸ் மில், 8-ல் இருந்து 10 வரலையும் ஒரு ரைஸ் மில், 10-ல் இருந்து 12 இல்லை. வேலைக்காரி சமயக்காரன் இவன் படுத்து தூங்குறான். இவர் படுத்து தூங்குறதுக்கு இருக்கோ இல்ல, இவர் இருக்கிறது பூரா அங்க ரைஸ் மில்ல தான். அந்த போகத்தை அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்ல. சுவாமி சொல்றாரு, பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, பொண்ணும் போகமும் ஒருத்தனு கிடைச்சானா அவன் புண்ணியவானாக இருக்க மாட்டான் நிச்சயமாக. கையில பணம் நிறைய கிடைச்சதுன்னு சொன்னா அவன் வந்து போக்கிருத்தனம் பண்ணாமல் இருப்பானா? இந்நாட்டு குடிமகனாச்சே அவன், இந்நாட்டு பெருங்குடிமகனாக இருப்பான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு மனைவியா போறும் பத்தாதே, என்னமோ தப்பெல்லாம் பண்ணுவான். வாரியார் சாமி சொல்லுவார், ஒரு பார்த்தா சீட்டை பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பாரு. அதுக்குதான் போவான், கோயிலுக்கா போவான், போக மாட்டானே. சாமி சொல்றார், என்னுடைய தேவாரத்தை படிக்கிறவனுக்கு பொண்ணும் கிடைக்கும் போகமும் கிடைக்கும், அவன் புண்ணியவானாகவும் இருப்பான். சாமி சொல்றாரு அப்படி நிச்சயமா. ஆமா, தன்னடைந்தார் சில காலம் இருந்துவிட்டு மறுபடியும் தன்னுடைய யாத்திரையை தொடங்குகிறார். யாத்திரையை தொடங்கி அவர் பாடி வைத்த பாடல்கள் நமக்கு இருக்கிறது. நாம விரும்பாத குறை ஒன்றுதானே தவிர, அவர் எழுதி வச்சதுல ராஜராஜ சோழன் எடுத்து கொடுத்தது இன்னைக்கு 400 பதிகம் இருக்கிறது, 4000 பாடல் இருக்கிறது. ஐயோ சாமி, எல்லாம் கிடைக்கலையே, 16000 பதிகம் பாடினார் என்று வரலாறு இருக்கிறது. இன்னைக்கு 1000 பதிகம் கூட இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு 300 பதிகமா நம்ம தான் கிடைச்சிருக்கு. அதை பார்த்தே அவன் அழுதான், ராஜராஜ சோழன். நாம அழவா செய்யறோம் இல்ல, வேற ஒரு மதத்துக்கு நூல் போடலேன்னு சொல்லிதான் கண்ணதாசனை வச்சு வேற ஒரு நூல் எழுத சொன்னார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியும் அல்லவா? தெரியலையா? இல்லட்டும் சொல்லட்டுமா, அந்த நூலுடைய பேர் வேண்டாம். நமக்கு அப்படி நூல் எழுத சொல்லணுமா? தேவையா? கிடையாது. பாருங்க, எழுதி வச்ச நூலை நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நேரமில்லை என்று சொல்வதை விட அறிவில்லை, அன்பில்லை. அப்படிதான் அவன் சொல்லிக்கணும் இல்லையா? என் மேல வருத்தப்படாதீங்க. ஆக திரு மயேந்திரப்பள்ளி என்ற ஒரு ஊருக்கு போறார் சுவாமி. அதுதான் என்னுடைய குருநாதன் அவதாரத்தலம். வேலா இது ஒருவர் பிறந்த ஊரு. எனக்கு ஆசான் திருமுறையை சொல்லிக் கொடுத்தவர் 6 வேலா இது ஒருவர். அவர்கிட்ட படித்தவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100-200 மேல ஓதுவாராக இருக்கான். எந்த ஓதுவாரும் ஒரு ஓதுவார் ஒரு 100 ஓதுவாரை தயார் பண்ண அந்த நாட்டிலேயே கிடையாது. ஆமா, பாரியார் ஒரு தடவை அவரை பார்த்தது பேசிக்கிட்டு இருக்கும் போது வந்தார். வேலையது ஓதுவார், ஓதுவார் ஃபேக்டரி வருது பாருங்க அப்படின்னாரு. ஓதுவார் ஃபேக்டரி அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பட்டிலிருந்து எண்ணில்லாத சாமான்களை எண்ணி செய்து அனுப்புறான், ஓதுவாரை தயார் பண்ணி அனுப்புறான்னு சொல்லிட்டு வேலாயுத ஓதுவாரை ஓதுவா ஃபேக்டரி. தன்னை தேய்த்துக் கொண்டு அத்தனை ஓதுவார தயார் பண்ண வேற எவனும் அந்த மாதிரி செய்ய முடியவில்லை. இருந்தா சொல்லுங்க பாடு, ஒரு 100 ஓதுவாரை தயார் பண்ண ஒரு ஓதுவார் இருந்தா சொல்லுங்க. எனக்கு 50 வருஷத்திலே எனக்கு தெரியல, கிடையாது. இப்ப நான் கூட என்ன பண்ண முடியுது?
நூறு கச்சேரி வேணா பண்ணிருப்பேன், இருநூறு கச்சேரி வேணா பண்ணிருப்பேன், ஒரு ஐநூறு கேசட் வேணா பாடியிருப்பேன், தவிர ஒரு நூறு மாணவனை தயார் பண்ணேன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட தயார் பண்ணாங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேல கூட கிடையாது, ரெண்டு மூணு பேர் தான். எனக்கு விரல் விட்டு என்றாப்புல தான் இருக்க தவிர விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இல்லை. அவர் வேலையில ஓதுவார் பிறந்த ஊர் அந்த திருமயேந்திர பள்ளி. திருமயேந்திர பள்ளியை போய் சுவாமி பாடுகிறார். அபூர்வமான ஊர் அந்த ஊர். கோயிலைத்தான் கோயிலையும் அல்லது அந்த ஊர் சிற்றரசன் ஒருவனுடைய மாளிகையோ வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு தகர்த்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆமா, வெள்ளக்காரங்கள் நம்ம நாட்டை மேல வேற யாரும் வருத்தப்பட மாட்டீங்களே, பெரும்பகுதி அழிக்கத்தான் செய்தான். தன்னுடைய நிலையை நாட்டிக்கொண்டான். எவ்வளவோ கட்டப்பட்டு கத்தியின்றி ரத்தமின்றி தேடி கொடுத்து விட்டான் ஒரு கிழவன். சந்தம் என்ற பேர்ல என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது நம்ம நாட்டில். ஏதோ மனிதனாக உழவி கொண்டிருக்கிறோம், ஊழல்தான். ஆக வெள்ளக்காரன் அங்க ஒரு பெரிய சிற்றரசனுடைய மாளிகையை பீரங்கியினால தகர்த்தான் என்று வரலாறு எழுதி வைக்கிறார்கள். அந்த ஊர்ல பாடிய திருப்பதிகத்தை இப்போது பாடி பார்க்கிறேன்.
தரு பாவளமும் சீதிகள் வாயிலமும் கரை தரும் அகிலொடு கணவளை போகும் தரும் வரைவில்
வரலாறு எழுதியவர் கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர் தான் சிவத்தலம் அஞ்சலின்னு ஒரு நூல் எழுதினார். அதுல இந்த பாடல் பெற்ற சிவத்திரத்துக்கு எப்படி போகணும், எங்க ரயில்ல இறங்கணும், ரோட் நல்லா இருக்கா, எப்படி போகணும், கார்ல போகலாமா இல்ல நடந்துதான் போகணுமா, அந்த ஊருக்கு எத்தனை பதியம் இருக்கிறது, யார் பாடியிருக்கா அப்படின்னு எழுதினார் அவர். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் என்று அவருக்கு பேர். அவருக்கு அப்புறமா சில பேர் எழுதினார்கள். அதை விட இப்ப ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தி காஞ்சி காமகோடி பீடத்திலிருந்து திருமுறை தலங்கள் என்று ஒரு நூல் வெளியாகி, அதுல பூரா ஜெய செந்தில்நாதன் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். மிக அழகான நூல், மிக அழகாக இருக்கார். தேவார திருவாசகத்தை எழுதினதோடு அல்லாமல் அந்த ஒரு வரலாறுகள் முதற்கொண்டு எழுதி வச்சிருக்கார். மிக அற்புதமான நூல், எனக்கு அது கிடைக்காமலே இருந்தது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, வச்சிருக்கேன். அதை ஒழிந்த போதெல்லாம் படிச்சு பாத்துக்குவேன். அது நன்றாகவே இருக்கிறது அந்த நூல். அது கிடைக்கிறது இல்லைன்னு எனக்கு கேள்வி. அவர் எழுதும்போது இந்த கலிக்காமூரை பத்தி எழுதும்போது என்ன எழுதி வைக்கிறார், அந்த ஊர்ல ஒரு சிற்றரசன் இருந்தான். அவன் என்ன பண்ணினானா, காட்டுக்கு ஒரு நாள் வேட்டையாட போனான். விளையாட்டாக என்ன பண்ணினா, தன்னுடைய மனைவிக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினான். காட்டுல அரசன் இறந்து விட்டான்னு போய் மனைவி கிட்ட போய் அரசு கிட்ட போய் சொல்லிவிட்டுட்டான். தவறான சொல்லு இல்லையா, விளையாட்டா சொல்லிவிட்டான். இவன் போய் அரசு கிட்ட போய் சொல்லிவிட்டான், ராஜா புலிவாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. சொன்ன உடனே அவன் இறந்து போயிட்டான். இவன் வீட்டுக்கு வந்தான், ராணி இறந்து போயிட்டான். இது பாபம் அல்லவா, சொல்லால் வந்த குற்றம். அது திருஞான சம்பந்தர் சொல்லுவார், சொல்லால் வருகிற குற்றம், மனத்தில் நினைக்கிற குற்றம், செயலால் வருகிற குற்றம், இது மூணும் போகணும்னா திருநாரையூர் சிவனை வழிபடும்பர். குற்றம் வருவதற்கு இது மூன்று வழிதான், புண்ணியம் வருவதற்கு மூணு வழிதான். ஆகவே சொல்லால் சொன்னா அந்த ராணி இறந்து போயிட்டா, அதுலேருந்து அவனுக்கு மனசு சரியா இல்ல. நாம விளையாட்டா சொன்னோம், இப்படி போய் முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு தினந்தோறும் என்ன பண்ண, 1000 பேருக்கு சோறு போட்டான். அந்த மனச்சாந்திக்காக வேண்டி ஒரு நாள் கனவுல ஆண்டவன் வந்து சொன்னானா, உனக்கு இந்த பாபம் போகணும்னு சொன்னா நீ இப்படி சாப்பாடு போட்டுக்கிட்டே இரு, என்னைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பெரியவர் வந்து இங்க சாப்பிடுவார், அவர் சாப்பிட்டாருன்னா இந்த ஆராய்ச்சி மணி தானே அடிக்கும், அப்படி அடிச்சுன்னா அந்த பெரியவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம், அன்னைக்கே உனக்கு இந்த பாபம் போயிட்டுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னானா இறைவன். அப்படி திறந்தோறும் சாப்பாடு போடுறா, ஒரு நாள் ஆராய்ச்சி மணி அடிச்சது, அப்படி ஒரு பெரியவர் வந்து சாப்பிட்டாரு, அவர் தான் பட்டினத்தார் என்று எழுதி வைக்கிறார் அவர். இந்த வரலாறும் அவர் எழுதியிருக்கிறார். நல்லா இருக்கு பாத்தீங்களா, கதையாக இருந்தாலும் எழுதி வச்சிருந்து நல்லா இருக்கு அல்லவா. அப்படி அந்த திருக்கலிக்காம ஒரு தரிசனம் பண்ணி பதியம் பாடிட்டு அந்த ஆண்ட திருக்காட்டுப்பள்ளி, கீழே திருக்காட்டுப்பள்ளி, மேலே திருக்காட்டுப்பள்ளின்னு ஒண்ணு இருக்கு, தஞ்சாவூருக்கு அண்ணாண்ட இருக்கிறது. நான் அந்த ஊருக்கும் பாட போயிருக்கேன், இந்த ஊருக்கும் பாட போயிருக்கேன். சொல்ல போனா பாடுபட்ட கேத்திரங்கள் பூரா நான் பாடியிருக்கிறேன், போயிருக்கிறேன். ஆமா, சொல்ல போனா இந்த தமிழ்நாட்டில் நான் போகாத பட்டி தொட்டியே இல்லைன்னு கூட சொல்லலாம். இப்ப என்னால முடியல, போறதில்ல. அந்த ஊருக்கு போய் பதியம் பாடுற உங்களுக்காகத்தான் பதிகம் பூரா பாடி வச்சிருக்கேன். பூரா 96 கேசட் இந்த டேப்பை சுத்தி விட்டுட்டு புத்தகத்தை வச்சுட்டு படிச்சுக்கலாம். இது வந்து சாம்பிளா தான் இங்க நான் பாடி காட்டுகிறேன். அவ்வளவும் பாடணும் என்பதும் முடியாது இல்லையா. அதனால ஒவ்வொரு பதிகம், ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு உங்களுக்கு நினைவூட்டி சொல்லுவேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சிதம்பரத்துக்கு போகிறார் சுவாமி. சைவத்துல கோயில்னு சொன்னா சிதம்பரத்தை தான் குறிக்கும். தேவாரத்தில் பாத்தீங்கன்னா சிதம்பரம்னு இருக்காது. தேவார புத்தகத்தை எடுத்தீங்கன்னா கோயில்னு தான் இருக்கும். என்ன அர்த்தம், சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னாலே சிதம்பரம் தான் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு என்ன பெயர், தில்லைவனம் என்றுதான் பெயர். திரு ஆலங்காடு என்று இருக்கிறது அல்லவா, திரு பனையபுரம் என்று இருக்கிறது அல்லவா. பனைய மரத்தின் கீழே சுவாமி இருந்தான், அதனால பனையபுரம். ஆலங்காட்டுக்கு ஆலமரத்தின் கீழே இருந்தான், ஆலங்காடுன்னு பேர். அந்த அந்த ஊர்ல தில்லை என்று ஒரு செடி இருந்தது, ஒரு மரம் இருந்தது. இப்ப அது இல்லை என்றும் தெரிகிறது சாமி. அந்த தில்லை சிதம்பரத்துக்கு அண்ணாண்ட ஏதோ சில ஊர்கள்ல இந்த தில்லை என்ற மரம் இருக்கிறது என்றும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு தில்லை வனம் என்றுதான் பேர். மதுரை என்ற சொல்லு கூட கடம்ப வனம் என்றுதானே அந்த ஊருக்கு பேர். மதுரை என்ற சொல் வந்ததுதானே, ஆமா, சனார் சாமிநாதன் தானே எனக்கு பேர். தர்மபுர சுவாமிநாதன் அல்லவே? தர்மபுர சுவாமிநாதன் என்பது இடையிலே வந்ததுதான். தர்மபுரம் இடையிலே வந்தது தானே. அப்படி மதுரை என்ப சொல்லும், கூடலாலவா என்று சொல்லும் பின்னால வந்தது தானே. அதற்கு கடம்பவனம் என்றுதானே பேர். அதுபோல சிதம்பரத்திற்கு தில்லை என்றுதான் பேர். சிதம்பரம் என்பது அந்த மந்திரத்திற்குத்தான் பேர். அந்த மந்திரத்தினுடைய வலிமை இந்த ஊர் பேரையே விழுங்கி விட்டது. அதனால்தான் சிதம்பரம் என்று தெரிகிறது. அந்த ஊருக்கு போறார் நமது ஆண்டவன். அங்கே பாடி ஆடிக்காட்டிய ஊர் தைப்பூசத்தில் ஆடிக்காட்டினான் என்று வரலாறு. பதஞ்சலி வியாகரவாத முனிவருக்காக அவன் ஆடிக்காட்டினால் தைப்பூசத்தன்னைக்கு தான் ஆடிக்காட்டினான். இன்னைக்கு தைப்பூசம் சொன்னா என்ன வந்து விடுறது? வடலூர்னு வந்து போச்சு இல்லையா? அவன் தைப்பூசமா வடலூர் அப்படின்னு வந்திருக்கு. தைப்பூசத்தான் அவன் ஆடிக்காட்டினான். அந்த ஆடலை சொல்லும் பொழுது மனித பிறவியும் வேண்டுவதே நல்ல மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே மனித பிறவியும் வேண்டுவதே குறித்த புருவமும் சிரிப்பும் பனித்த தடையும் பவளம் போல் எளிய பால்வண்ணீரும் இனித்தம் உடைய எடுத்த பொருளாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்திலே குறித்த புருவமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே கொள்வை செவ்வாய்க்கும் சிரிக்கும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே பனித்த தடையும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே பவளம் போல் மேனிய பால் வெண்ணியும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இன்னுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே படைக்கலமாக நாமத்தை எடுத்து அஞ்சு எல்லாவிற்குண்டே பஞ்சாட்சர வடிவமாகவே சிவன் இருக்கிறான் நடராஜ பெருமான் என்று சொல்லுவார்கள். சில படத்துல பாத்தீங்கன்னா இந்த விதித்த காலில் அப்படின்னு எடுத்து போட்டுப்பாங்க பாத்திரீங்களா? ஆமா, இந்த வடிவத்திலேயே அவன் இருக்கிறான் என்பதுதான் பொருள் என்று சொல்லுவார்கள். படைக்கலமாக நாமத்தை எடுத்து அஞ்சு எல்லாவிற்குள்ளேன் இந்த பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார். படைக்கலம் போல ஒரு கவச்சம் போல என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எனக்கு எது தெரியுமா? நமச்சிவாய மந்திரம் தான் படைக்கலம். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சு என்னாகிறேன் இடைக்கலமல்லேன் எழு பிறப்பு உனக்கு நான் செய்கின்றேன் துடைக்கும் போகிறேன் தொழுது வணங்கி அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிந்து சித்தம்பலத்து இப்படி ஒரு குழந்தை திருமுறைப்பாலை உண்டு பாடியது என்று கேள்விப்பட்டார் சுவாமி. யாரு? அப்பர் சாமி கேள்விப்பட்டார். திருநாவுக்கரசர் என்ற பெயர் ஆண்டவன் கொடுத்த பேர். மறுநைக்கியார் என்பதுதான் அவங்க தாய் தந்தையை இரட்ட பேர். திருநாவுக்கரசருக்கு தாய் தந்தை இரட்ட பேர் மருள் நீக்கியார். என்ன பொருள்? மயக்கத்தை தீக்கிறவன் என்று பொருள். மருள் மயக்கம் நீக்கியார். சரி, குற்றாயினவாறுனு ஒரு அற்புதமான திருப்பதிகத்தை பாடினோன்ன திருவதிக வீரட்டானத்து சிவன் உனக்கு திருநாவுக்கரசு என்ற பெயர் இருக்கட்டும் என்று சொன்னானாம். ஆமா, சீர்காழியில் இப்படி ஒரு பிள்ளை ஆண்டவன் கொடுத்த பாலை கொடுத்துவிட்டு பாடினார் என்று கேள்விப்பட்டார் அப்பர் சுவாமிகள். நேர சீர்காழி போனார். அவரை பார்த்து வணங்கணும் என்ற நோக்கத்தோடு போறார். கண்ட உடனே கீழே விழுந்து கும்பிட்டார். அவர் தோலை பிடிச்சு தூக்கி என்னுடைய அப்பர் மாதிரி இருக்கிற அப்பரே எழுந்திருன்னு சொன்னாராம். ஆனால் அவருக்கு அப்பர்னு பேர். இவ்வளவு பெரிய மனிதர், ஆண்டவனுடைய அருளை பெற்றவர், அவர் காலில் விழுந்தார். ஏன் அவர் பெரியவர் என்று நினைக்கிறார் நாவுக்கரசர் அல்லவா? அப்படி அற்புதமான பதிகத்தை பாடுகிறார் நாவுக்கரசர். அந்த ஊருக்கு போறார் சுவாமி திருஞான சம்பந்தர்.